நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரிமார் செய்த சிறார் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஐநா அதிகாரிகளுக்கும் வேட்டிக்கனுக்கும் இடையே நடைபெற்றுள்ள கூட்டம் தொடர்பான விவரங்கள், இலங்கையின் கடும்போக்கு அமைப்பான பொதுபல சேனாவுக்கு எதிராக லண்டனில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் பற்றிய தகவல்கள்,
சர்வதேச சமூகத்திற்கும் இலங்கை அரசுக்கும் முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறையை எத்திவைக்கிறதுக்கான பணியை முதல் காலடியாக மிக துணிச்சலாக இந்த வெகுஜன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்.
போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை தாதிமார்கள் தமது போராட்டத்தை இடை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது பற்றிய செய்திகள்,
ஒரு கிழமைக்குள் அரசாங்கம் எங்களுக்கு தகுந்த பதிலை வழங்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கையை முன்வைத்து நடத்தவிருக்கின்ற போராட்டத்தை நிறுத்திக் கொள்வோம்.
2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கு தொடர்பில் ராசா தனது வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ள விவரம், நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் தேர்தல் களம் எப்படி இருக்கின்றது என்பது குறித்த ஒரு பார்வை ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்று விளையாட்டு அரங்கம் இடம்பெறவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நைஜீரியாவில் கடந்த 3 வாரங்களாக காணாமல் போயிருக்கும் 200க்கும் அதிகமான பள்ளி மாணவியரை கடத்தி வைத்திருப்பது தமது இயக்கம்தான் என்று நைஜீரிய இஸ்லாமியவாத வன்முறை குழுவான போக்கோஹாரம் அறிவித்திருக்கிறது. இந்த குழுவின் தலைவர் அபுபக்கர் ஷிகோ அனுப்பியுள்ள ஒரு வீடியோ காணொளியில் இந்த மாணவியரை தான் விற்பனை செய்துவிடப் போவதாக கூறியிருக்கிறார். நைஜீரியாவின் வடகிழக்கே உள்ள பாடசாலை ஒன்றிலிருந்து இந்த மாணவியர் கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாணவியரை விடுவிக்க அரசாங்கம் இன்னும் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியமைக்காக அதிபர் குட்லக் ஜொனதனின் மனைவி பேஷன்ஸ் ஜொனதனின் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் கண்டனக்காரர் நவமி முத் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நெருக்கடியை அதிபர் குட்லக் கையாளும் விதம் மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது.
பாகிஸ்தானிய தாலிபான்களுடனான பேச்சுக்கள் நாட்டில் அமைதியை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நவாஸ் ஷெரீப் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். முன்னேற்றம் காண்பதற்கு இன்னும் 2 அல்லது 3 சுற்று பேச்சுக்கள் தேவைப்படலாம் என்றும், இரத்தம் சிந்தாது அமைதியை ஏற்படுத்துவதுதான் தனது திட்டம் என்றும் அரிதான நேர்காணல் ஒன்றில் நவாஸ் ஷெரீப் பிபிசியிடம் தெரிவித்தார். பாகிஸ்தானில் ஆயிரக்கணக்கான உயிர்ப்பலிகளை ஏற்படுத்திய ஆயுதாரிகளின் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தத்தில் ஷெரீப் இருக்கிறார். கடந்த மார்ச்சில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ஆனால் அரசாங்கம் தங்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்று தாலிபான்கள் அண்மையில் மோதல் நிறுத்தத்தை முறித்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு கொங்கோவில் போர்க்கால குற்றங்கள் புரிந்ததாக விசாரணை செய்யப்பட்டு வந்த கொங்கோ ராணுவத்தினர் 39 பேர் மீதான வழக்கில் ராணுவ வீரர்கள் 2 மீதான கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவிருக்கிறது. இராணுவத்தினர் வேறு 13 பேர் மீது கொள்ளையடிப்பு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. 39 பேரில் பலர் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். M23 கிளர்ச்சியாளர்களிடம் கோமா நகரை இழந்த இராணுவத்தினர் மினோவா என்ற சிறிய கிராமத்திற்குள் புகுந்து வன் செயல் வெறியாட்டம் ஆடினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது. குறைந்தது 135 பெண்கள் மீது இவர்கள் பாலியல் வன்புணர்வு புரிந்தார்கள் என்று ஐநா அறிக்கை ஒன்று விவரித்திருக்கிறது.
முடத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும்பாலும் சிறார்களை தாக்கக்கூடிய போலியோ நோய் சர்வதேச கவலைக்குரிய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அவசர நிலையாக மீண்டும் தலை தூக்கி வருவதாக WHO என்ற உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்திருக்கிறது.
Pakistan has been among one of the 3 countries globally in 2014 other than Syria and Cameroon that has
Pakistan Cameroon மற்றும் சிரியா ஆகிய நாடுகளிலிருந்து வைரஸ் தொற்றுகள் பரவுவதே மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று விபரித்திருக்கின்ற WHO அமைப்பின் பாகிஸ்தான் இணைப்பாளர் டாக்டர் ஜுபைர் முஃப்தி இந்த நோய் எல்லைகள் தாண்டி தொற்றுவதை தடுப்பதற்கு நாடுகள் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவசரமான ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நடவடிக்கையை வலியுறுத்தும் இப்படியான எச்சரிக்கையை WHO விடுத்திருக்கின்ற 2வது சந்தர்ப்பம் இதுவே. சிரியாவில் நடக்கும் போர், அதனால் பெருமளவில் அகதிகள் வெளியேறுகின்றமை, பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் தடுப்பு மருந்து பணியாளர்கள் மீது நடக்கின்ற தாக்குதல்கள் போன்ற பிரச்சனைகள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தடங்களாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் வேலைகளை தாங்கள் தொடர்ந்தும் நடத்துவதென்று மலேசியா, சீனா, ஆஸ்திரேலியா 3 நாடுகளின் அதிகாரிகள் இன்று உறுதி பூண்டிருக்கிறார்கள். இதுபற்றி கன்பரா நகரில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமர் பேசும்போது, கடலின் அடிமட்டத்தில் இதுவரை கவனம் செலுத்தப்படாத மிக பெரும் கடற்பரப்பில் கவனம் செலுத்தும் புதிய கட்டம் ஒன்று இப்போது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். 239 பேரோடு இந்த விமானம் மாயமாக மறைந்து 2 மாதங்கள் கழிந்தும் கூட விமானத்தின் சேதமடைந்த பகுதிகள் எதுவுமே இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை.
மூப்படைவதால் உடலில் ஏற்படும் தாக்கங்களை எதிர்காலத்தில் ஒரு நாள் நம்மால் கட்டுப்படுத்திவிட முடியும் என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மூப்பான சுண்டலிகளுக்கு இளம் சுண்டலிகளின் இரத்தத்தை செலுத்தி ஆய்வுகளை நடத்திய வேளையில் அவர்கள் இதனை கண்டறிந்திருக்கிறார்கள். இள ரத்தம் பாய்ச்சப்பட்ட வயோதிபல் சுண்டலிகளின் மூளைத்திறன் செயற்பாடுகள் மேம்பட்டிருந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக சர்வதேச செய்தி ஒன்று. பாதிரிமார் செய்த சிறார் துஷ்பிரயோகங்களை கையாளும் விவகாரத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை பீடமான வேட்டிக்கன் உலக அளவில் பொறுப்பு கூற வேண்டும் என்ற நிலை மாற வேண்டும் என அதன் தூதர் தெரிவித்துள்ளார். சித்திரவதை மற்றும் மனித தன்மையற்ற நடத்தை விதங்களை ஒழிப்பது சம்பந்தமாக ஐநா ஒப்பந்தத்தில் வேட்டிக்கான் கையெழுத்திட்டிருந்தாலும் பாதிரிமாரின் சிறார் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு தம்மால் உலக அளவில் பொறுப்பேற்க முடியாது என ஜெனீவாவில் அவ்விவகாரத்தை விசாரித்து வரும் ஐநா குழுவிடம் வேட்டிக்கன் தூதர் தெரிவித்துள்ளார். இது பற்றி ரோமிலிருந்து டேவிட் வில்லியின் செய்திக்குறிப்பு, தமிழில் சாதாத்.
சித்திரவதைக்கு எதிரான ஐநாவின் ஒப்பந்தத்தை வத்திகானம் மீறியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்ற நிலையில் அது பற்றி விசாரணை செய்து வருகின்ற கண்காணிப்பு குழுவின் முன்பாக வத்திகான தூதரான பேராயர் சில்வானோ டொமாசி தோன்றியிருந்தார். சித்திரவதைக்கு எதிரான ஐநா ஒப்பந்தத்தில் 2002 போப்பாண்டவர் கையொப்பமிட்டிருந்த போது வத்திகான நகர எல்லைக்கு உள்ளாக நடக்கும் விஷயங்களுக்கு பொறுப்பேற்பதை மட்டுமே அவர் கருதியிருந்தார் என பேராயர் வாதிட்டிருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் அனைத்து உறுப்பினரையும் பிரிவுகளையும் உள்ளடக்கும் விதமான அதிகார வரம்பு போப்பாண்டவருக்கு இல்லை என வத்திகான தூதர் தெரிவித்திருக்கின்றார். தனி நிர்வாகம் கொண்டிருந்தாலும் 1000 பேருக்கும் குறைவான மக்களே வாழும் ஒரு சிறிய இடம் வத்திகானம். அது ரோம் நகர மையத்திலே இருக்கிறது. இந்நிலையில் உலக அளவில் கத்தோலிக்க பாதிரிமார் ஈடுபட்ட சிறார் பாலியல் துஷ்பிரயோகங்களை கத்தோலிக்க திருச்சபை கையாண்டிருந்த விதம் தொடர்பில் அதன் மீது தெரிவிக்கப்படும் விமர்சனங்களை திசை திருப்புவதற்காக வத்திகானம் தற்போது இதுபோல அளவுக்கு அதிகமாக சட்ட நுணுக்கம் பேசும் வாதங்களை முன்வைக்கிறது என கூறி ஐநா நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாளை செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் நடக்க இருக்கின்ற ஒரு விசாரணையில் வத்திகானத்தின் தூதர் ஐநா நிபுணர்களின் கேள்விகளுக்கும் வாதங்களுக்கும் பதில் தெரிவிக்க இருக்கிறார். சிறார் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட பாதிரிமார்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க கத்தோலிக்க திருச்சபை தலைமை பீடம் துணை போகிறது என சிறார் உரிமைக்கான ஐநா குழு கடந்த ஜனவரியில் குற்றம் சாட்டி விசாரணைகள் செய்ய தீர்மானித்திருந்தது.
ரோமிலிருந்து பிபிசியின் டேவிட் வில்லி அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையில் முஸ்லிம்கள் உட்பட சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக கடும்போக்கு பௌத்த அமைப்புகளால் தாக்குதல் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டி இங்கு லண்டனில் இருக்கும் இலங்கை முஸ்லிம்களால் லண்டனில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டமும் ஊர்வலமும் நடத்தப்பட்டது. இதுகுறித்த தகவல்களை தொகுத்து தருகின்றார் பூபாலரத்னம் சீவகன்.
இலங்கை முஸ்லிம் புலம்பெயர் அமைப்பு என்ற இயக்கத்தின் தலைமையில் பல சிவில் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த போராட்டத்தில் பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்த நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் அங்கிருந்து ஊர்வலமாக இலங்கை தூதரகத்தை நோக்கி சென்றார்கள். இந்த போராட்டத்தின் ஏற்பாட்டு குழுவின் பேச்சாளரான எம் ஃபவுசர் அவர்கள் அது குறித்து விளக்குகையில்,
இலங்கையில் கடந்த பல வருடங்களாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அரசியல் சமூக அழுத்தங்களும் வன்முறைகளும் அடக்குமுறைகளும் தொடர்பாக புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாகவும் அந்த மக்களுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற அநீதிகளுக்கு எதிராக தோழமையுடன் சகோதரத்துவத்துடன் குரல் கொடுப்பதற்காக இந்த ஐரோப்பிய போன்ற நாடுகளில் வாழ்கின்ற ஜனநாயக இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு சிவில் சமூகம் முஸ்லிம் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை வெகுஜன ரீதியாக முன்னெடுத்து சர்வதேச சமூகத்திற்கும் இலங்கை அரசுக்கும் முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறையை எட்டி வைக்கிறதுக்கான பணியை முதல் காலடியாக மிக துணிச்சலாக இந்த வெகுஜன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள்.
அதேவேளை இந்த போராட்டத்துக்கும் தமக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்று இலங்கை உலமாக்கல் சபையும் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் கவுன்சில் என்ற அமைப்பும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன. அது குறித்து ஏற்பாட்டு குழுவின் தலைவரான சவுதீன் நசீர் அவர்களிடம் கேட்டபொழுது,
கடந்த காலங்களில் நாங்க கவர்மெண்டோடய ஹை கவுன்சிலோடய சேர்ந்து எங்களுடைய முஸ்லீம்கள பிரச்சனை சம்பந்தமாக எவ்வளவு பேச்சுவார்த்தையை நடத்திருக்கின்றோம், கதைச்சிருக்கின்றோம், அதை எவ்வளவு மாதிரிகள் கொடுத்திருக்கின்றோம். அதை கொடுப்பதால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்பதை எங்களால் உணர முடிந்தது. அதனால் நாங்கள் இந்த பொதுபலசிய நாடு அவருடைய அடாவிடித்தனமான நடவடிக்கைகளை கண்டிக்க வேண்டும், கண்டித்து அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று
இந்த பேரணியை ஏற்பாடு செய்தோமே தவிர இது அரசாங்கத்துக்கு எதிரானதோ அல்லது நாட்டுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அல்ல. இது எங்களது முதலாவது ஆர்ப்பாட்டமாக இதை முன்னெடுத்துக்கிட்டோம். நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா முஸ்லீம்களின் வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு முதல் முன்னெடுப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடனோ உலமா சபையுடனோ மற்ற அமைப்புகளுடனோ இது விடயமாக நாங்கள் பேசவில்லை. இந்த பிரச்சனை நடக்கும் போது நாங்கள் அவர்களிடம் எல்லாரிடமும் கேட்டுக்கொண்டு எல்லா இடத்திலையும் பேசிக்கொண்டு இந்த முன்னெடுப்பு எடுப்போமானால் அது ஒரு காலமும் நடக்க போற ஒரு விடயம் இல்லை.
ஆனால் இது ஒரு விஷயம் இருக்கின்றது, நீங்கள் வந்து சர்வதேச அளவில் இப்படியான ஒரு போராட்டத்தை இலங்கைக்கு வெளியில நடத்துகின்ற பொழுது அது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிடுகின்றபடி அங்கு பாதிக்க மேலும் அழுத்தத்தை அல்லது ஒரு அச்சுறுத்தலை கொடுக்காதா?
இப்போதும் முஸ்லிம்களுக்கு அங்கு அச்சுறுத்தல்களும் அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 200 மேற்பட்ட விடயங்கள் இந்த பொதுபல சேனாவினால் அங்கு கடையேறப்பட்டுள்ளது. அங்கு அப்படி பிரச்சனை வரும் என்று நாங்கள் இதை பேசி பேசி கொண்டு இருப்போமேயானால் ஒரு நாளும் வந்து எங்கள் முஸ்லிம்களுடைய இந்த குரல்களை எழுப்பி பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகம் ஒரு கோழித்தனமான ஒரு சமூகமாக தள்ளப்பட்டு விடுவார்கள்.
இன்னொரு விஷயம், முன்பாக வந்து இங்கு புலம்பெயர்ந்து வாழுகின்ற இலங்கை தமிழர்கள் வந்து இங்கு இலங்கையில் மனித உரிமை முறைகள் தனித்தனியாக பிரிந்து நிற்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வரும் அல்லவா?
இதில் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பொதுவாக பேசக்கூடிய சகோதரர்கள் வந்திருக்கின்றனர் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அதே போன்று சிங்கள சகோதரர்களும் ஒரு சிலர் வந்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய போராட்டங்களிலேயோ அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களிலேயோ பரவலாக முஸ்லீம்கள் அழைக்கப்பட்டதா பேசப்பட்டதா என்பது அதுக்கு ஒரு சரியான தகவலை என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் நாங்கள் இதை வந்து ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற வகையில் எங்களோடு கூட இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள் அவர்களுடன் நாங்கள் கூடி பேசியிருக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய பங்களிப்புகளுக்கு வரச்சொல்லியிருக்கின்றோம். கை கொடுத்து இந்த இதை செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள்.
ஆனால் இங்கிருக்கிற அந்த பெரிய அமைப்புகளான, அதாவது பொதுவாக நீங்க பிரிட்டனை நடத்துகின்ற பொழுது பிரித்தானிய தமிழர் பேரவை போன்ற அமைப்புகளுடன் நீங்கள் இணைந்து செய்யவில்லையா?
அப்படி ஒரு முடிவு எங்களிடம் இன்னும் இல்லை. இன்ஷால்லா எதிர்காலத்தில் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் என்றிருக்கின்றேன்
என்றார் நசீர்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சீவகன். இதனிடையே பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் உட்பட பலருக்கு சில வழக்குகளில் பிணை வழங்கி இலங்கை நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
கடும் போக்குடைய பௌத்த அமைப்பான பொதுபல சேனாவின் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர் உட்பட 6 பௌத்த பிக்குகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 வழக்குகளை ஆராய்ந்த கொழும்பு கோட்டை நீதிமன்றம் அவர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு தீர்மானித்தது. கடந்த 9 ஜாத்திக பலசேனா அமைப்பு கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பொன்றின் போது இடையூறுகளை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியே முதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று கடந்த 12 ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துகளின் மூலம் புனித குரானுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியே கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு எதிராக 2 வழக்கு சுமத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கமைய சம்பந்தப்பட்ட பிக்குகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர். நீண்ட விசாரணையின் பின்பு சந்தேக நபர்களான பிக்குகளை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்க ஊடகங்களுக்கு தெரிவித்தார்.
மே சங்கதியா சியல்ல சியலு தினாம் எகத்து வேலா அப்படி டங் அவரது கண்ணாவுக்கு எதிராக பிரச்சனை கத்து அப்படி மெத்தன எக
மதங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் குழுக்கள் சம்பந்தமாக சட்டத்தை அமல்படுத்த நாம் தயங்க மாட்டோம். பௌத்த இஸ்லாமிய மட்டுமல்ல கத்தோலிக்க சமூகத்தில் கூட மதங்களுக்கிடையே முருகல் நிலைகளை ஏற்படுத்தும் குழுக்கள் இருக்கின்றனர். இவர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டால் அதனை விசாரணை செய்வதற்கு நாம் தயங்க மாட்டோம் என்று தெரிவித்தார் பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்க. பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் கருத்துக்கள் தெரிவித்த போது இன்று போலீசார் எமக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தியுள்ளனர். ஆயினும் பௌத்த மதத்துக்கு எதிராக செயற்படும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக ஏன் சட்டம் அமல்படுத்தப்படுவதில்லை? ஏன் போலீசார் இதற்கு தயக்கம் காட்டி வருகின்றனர்? இவ்வாறான செயல்களின் மூலம் எம்மை தடுக்க முடியாது. எமக்கு எதிராக எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிராக செயற்படும் குழுக்கள் சம்பந்தமாக எமது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார் கலகுடாத்தே ஞானசார தேரர். பின்பு வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 9 வரை ஒத்திவைக்கப்பட்டது.
செய்தியை வழங்கியவர் கொழும்பிலிருந்து BBCயின் KS உதயகுமார். இலங்கையில் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க போராட்டத்தில் இறங்கியுள்ள மருத்துவ தாதிமார் நாளை முதல் 1 காலத்திற்கு தமது போராட்டத்தை இடைநிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளார்கள். அரசாங்கம் 1 காலத்திற்குள் தமது தீர்வு வழங்காவிட்டால் மீண்டும் தீவிர போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். கூடுதல் தகவல்களுடன் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் கடந்த சில தினங்களாக மருத்துவமனை தாதியர் முன்னெடுத்து வந்த தொழிற்சங்க போராட்டம் காரணமாக 600 மேற்பட்ட மருத்துவமனைகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடெங்கிலும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அவதிப்படுகின்றனர். தாதியரின் கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சின் முன்னெடுப்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் ஒருவார காலத்திற்கு போராட்டத்தை இடைநிறுத்தி வைப்பதாக தாதியர் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. தாதியரின் கோரிக்கைகள் தொடர்பில் இலங்கையின் அரசாங்க தாதி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் டி.எம். நசருடீன் அவர்களிடம் கேட்டேன்.
அரசாங்கம் எங்களுக்கு தகுந்த பதிலை வழங்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கையை முன்வைத்து நடத்தவிருக்கின்ற போராட்டத்தை நிறுத்திக் கொள்வோம்.
உங்களுக்கு தகுந்த பதில் என்றால் என்ன வகையான கோரிக்கை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்?
பெண் தாதிமார்களுக்கான மகப்பீட்டு பயிற்சியையும் ஆண் தாதிமார்களுக்கான மனநல பருத்துவ பயிற்சியையும் உடனடியாக ஆரம்பிக்கும்படிதான் நாங்கள் கோரிக்கை கொண்டிருக்கிறோம். நீண்ட காலமாக நடைபெற்று வந்ததை அண்மை காலங்களிலேயே வைத்திய சங்கங்கள் எதிர்ப்பு காட்டியதன் காரணமாக சுகாதார அமைச்சு தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தது. இந்த இடைநிறுத்தலுக்கு எதிராக நாங்கள் பல போராட்டங்களை மேற்கொண்டதன் காரணமாக மீண்டும் அவற்றை நடத்துவதற்கான அனுமதியை சுகாதார அமைச்சு அண்மையில் வழங்கியிருந்தது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களுடைய வைத்திய சங்கம் மேலும் எங்களுக்கு இடர்களை கொடுக்கின்றன.
பிரசவ அறையில் பணி செய்வதற்கு மிட்வைஃப் என்று சொல்கின்ற தனியான தாதியர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வழங்க வேண்டிய பயிற்சியை பொதுவான தாதியருக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் கோருவது நியாயம் இல்லை என்று பிரசவ அறை தாதிமார் கூறுகிறார்களே?
அவர்கள் கூறுவதில் நியாயம் இல்லை. உலக நாடுகளிலே குழந்தைகளை பிரசவிப்பதற்காக உதவுவதற்காக மிட்வைஃப் நர்ஸ் தான் கடமையில் இருக்கின்றார்கள். அதேபோல் இலங்கையிலும் இங்கே இருக்கின்ற தாதிமார்கள் மிட்வைஃப் அந்த ரெய்னிங் முடித்தவர்கள் தற்போது இலங்கையில் இருக்க மகப்பேற்று விடுதிகளிலே கடமையாக்கி வந்தார்கள். இது நீண்ட காலமாக நடைபெற்று வந்தது
என்றார் அரசாங்க தாதி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் டி.எம். நசருடீன். பொதுவான மருத்துவமனை தாதியருக்கு பிரசவ அறையில் பணியாற்றுவதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றமைக்கு என்ன காரணம் என்று இலங்கை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் பேசவல்ல மருத்துவர் ஏ. லதாகரன் அவர்களிடம் கேட்டேன்.
டெலிவரி மகப்பேற்றை வந்து சட்ட ரீதியாக மருத்துவர்களும் அத்துடன் அதாவது மருத்துவ குடும்ப நல உத்தியோகர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று தெளிவாக இலங்கை சட்டம் கூறுகின்றது. அதாவது இதுவரை காலமும் இங்கே மகப்பேற்று சம்பந்தமான சகல விதமான புள்ளி விவரங்களை நீங்கள் அறியும் பொழுது மிகவும் முக்கியமான ஒரு முன்னேற்றகரமான நிலையில தான் இந்த இலங்கையின் மகப்பேற்று சம்பந்தமான விஷயங்கள் முன்னோக்கிட்டு வருகின்றது. இப்படியான காலகட்டத்தில சட்டத்தின் அமைவாகவும் மருத்துவர்களாலும் மிட்வைஃப் அதாவது குடும்ப நல உத்தியோகர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும். பிரசவ அறையில் ஏற்படுகின்ற எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதற்கு சட்ட ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஈவன் சமூக ரீதியாகவும் வந்து அதுக்குரிய பொறுப்பினை ஏற்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவர்கள்.
அரச மருத்துவர்களைப் போலவே தாதியரும் அரச நியமனம் பெற்ற தாதியர், பிரசவ அறை தாதியரும் அரச நியமனம் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த தொழில் ரீதியான இழுபறி கடைசியில் இந்த மக்களை மிகவும் மோசமாக பாதிக்கிறது. அந்த பாதிப்பை தவிர்ப்பதற்கு ஏன் உங்களுக்கு இடையிலான இந்த இழுபறியை பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் தீர்த்து கொள்ள முனைவதில்லை?
நிச்சயமாக பாதிக்கப்படப்படுதுன்னு சொல்றது நிச்சயமா எங்களுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் தொழில் ரீதியாக பார்க்கும் இடத்து உதாரணத்துக்கு வந்து எதுக்கும் ஒரு சட்டம் இருக்கணும், ஒழுங்குமுறை இருக்க வேண்டும்
என்றார் டாக்டர் ஏ. லதாகரன்.
செய்தியை வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. கிழக்கு இலங்கையில் இன்று அதிகாலை ரயிலில் அடிபட்டு 2 யானைகள் உயிரிழந்துள்ளன. கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த கடுகதி புகையிரதத்தில் மோதுண்டு 2 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. இன்று அதிகாலை மட்டக்களப்பு மாவட்டம் புனானை புகையிரத நிலையத்துக்கு அண்மித்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
பின்னர் 5 மணிக்கும் 4 மணிக்கும் ரோட்டுக்கு வந்துடும், அந்த ரயில் ரோட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் வந்துடும், கொழும்பு ரோட்டுக்கும் வந்துடும். அன்னைக்கு எந்த வேரியும் அவங்க போட்டு தரல, ஆனா ரெக்டா வந்து எங்களை ஊருக்கே வருது. காலையில 3 மணிக்கு கூட புதிய காட்டுக்கு போயிடும், திருப்பி போகக்கூடாது. இன்னைக்கு அந்த அசைப்பா நடந்தது இல்லை, திருப்பி போகக்கூடாது. ரயில் ரோட்டில் அடிபட்டது பழமையா ரயில் 3 மணிக்கு தான் போறது, அந்த ரயில்ல டெய்லி மாடல் இன்றைக்கு அவங்களோட கஷ்டகாலமாக்கும். ஆனா அதே டைமுக்கு போயிருக்கு வேலி போட்டிருப்பாங்கண்டா அந்த ஒரு வேரியும் இல்லாத வந்து காட்டுல இருந்து ரெக்டா வந்து ஹைதராபாத்ல ரோட்டுக்கு வரும், ஹைதராபாத்ல போகும்.
குறித்த யானைகள் இரண்டும் புகையிரத பாதையை கடக்க முற்பட்ட போதே புகையிரதத்தில் மோதுண்டதாக வாழைச்சேனை காவல்துறை கூறுகின்றது. உயிரிழந்த யானைகள் இரண்டும் ஆண் யானைகள் என்றும், 25 தொடக்கம் 30 வயதுக்கும் இடப்பட்டவை என்றும், வன ஜீவராசிகள் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். சம்பவம் இடம்பெற்ற புனானை பகுதியை பொறுத்தவரை காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்ற பிரதேசமாகும். யானைகளின் நடமாட்டத்தினால் அந்த பகுதியில் வாழும் குடியிருப்பாளர்களும் பாதிப்புகளை எதிர்நோக்குவதாக கூறப்படுகின்றது.
இரவையில 8 மணி 9 மணிக்கு ஊருக்கு வந்து அவங்களோட நெல்லு சாக்குகள், அந்த பாலை மரம், தென்னை மரம், கடைக்குல சீனி வேர்கள், அது எல்லாம் எடுத்து சாப்பிடுற இப்படி ஊருக்குள்ளே சரி அசம்பாவம் மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுத்தேன். நான் திரும்பி அந்த ஆனால் காலையில போகக்கூடாது, அந்த ரெயின்ல 3 மணிக்கு கொழும்பு ரெயின்ல அடிபட்டது.
இப்ப 4 மாசத்துக்கு முதலும் ஒரு யானை அடிபட்டது தான். அதாவது அந்த யானை வேலி போட்டாக்குள்ளலாம், யானை வேலி போடாட்டி மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, யானைக்கும் பாதுகாப்பு இல்லை. அதாவது யானையும் அடிபட்டு சாகுறது தான். மக்களும் அதால உடமையிலிருந்து உயிர்கள் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்னும் யானை வேலி போடுறன்னு ஒரு கதை அடிபட்டது, ஆனாலும் இதுவரைக்கும் நடைமுறைக்கு வருது.
இது தொடர்பில் வன ஜீவராசிகள் துறை அதிகாரிகளின் கருத்தை பெற முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராசா இன்று தமது வாக்குமூலத்தை சிறப்பு சிபிஐ நீதிபதியின் முன்னர் பதிவு செய்தார். கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
2G எனப்படும் 2nd generation அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராசா இன்று திங்கட்கிழமை தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். 2G தொடர்பான அனைத்து விவகாரங்களிலும் புதிதாக வகுக்கப்பட்ட கொள்கையின் அடிப்படையில்தான் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தபோது ஆ. ராசா தெரிவித்தார். மேலும் சிபிஐ தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்த அவர், அவர்களது குற்றப்பத்திரிகையில் கூறியுள்ளது போல் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்றார். சிபிஐ தரப்பில் இந்த வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 2 குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள 17 பேரின் வாக்குமூலம் இன்றைய தேதியில் பதிவு செய்யப்படும் என்று சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் முன்னதாக அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவருக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 824 பக்கங்களை கொண்ட 1718 கேள்விகளுக்கு இன்று எழுத்துப்பூர்வமான பதில்களை சமர்ப்பித்தனர். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரிடமும் நீதிபதி நேரடியாக கேள்விகளை எழுப்பி பதிலை பெற்ற பின்னர் அவர்களது எழுத்துப்பூர்வமான பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நேரடியான உரையாடல் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வாக்குமூலத்தில் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி அப்போது குறிப்பிட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள SR குழுமம் மற்றும் லூப் டெலிகாம் தரப்பில் வரும் மே 19 வரை கால அவகாசம் கோரப்பட்டது. இன்றைய தேதியில் துவங்கியுள்ள இந்த விவகாரத்தில் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளதால் அதற்கான கால அவகாசம் குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். கடந்த 2011 நவம்பர் 11 அன்று துவங்கிய இந்த வழக்கின் விசாரணையில் ஆ. ராசா தவிர குற்றம் சாட்டப்பட்டுள்ள கனிமொழி, தயாளு அம்மாள், சரத் ரெட்டி, அமிர்தம், சாகித் பல்வா, ஆசிப் பல்வா, கரீம் மொரானி, வினோத் கோயங்கா, ராஜீவ் அகர்வால் உள்ளிட்டோரும் வாக்குமூலத்தை தொடர்ந்து பதிவு செய்ய உள்ளனர். இவர்கள் மீது கிரிமினல் சதி திட்டம், மோசடி, போலி ஆவணம் தயாரித்தல், அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தல், லஞ்சம் பெறுதல் உள்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தேர்தல் காலத்தில் பொய் கணக்கு காட்டும் வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா.
ஒரு வேட்பாளர் பணம் கொடுத்து செய்தி வெளியிட்டதற்கான செலவு தேர்தல் ஆணையத்திற்கு அவர் சமர்ப்பிக்கும் கணக்கில் பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று முன்னதாக தில்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை எதிர்த்து மகாராஷ்டிர மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அசோக் சவான் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தொடுத்திருந்தார். அசோக் சவான் தொடுத்த இந்த மனு நீதிபதிகள் சுரேந்தர் சிங் நிஜார் மற்றும் முகமது இப்ராஹிம் கலிஃபுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது அந்த மனுவை அந்த அமர்வு தள்ளுபடி செய்தது. கடந்த 2009 மகாராஷ்டிர மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போகார் தொகுதியில் அசோக் சவான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து அந்த தொகுதியில் தனித்து போட்டியிட்ட மாதவ் கின்ஹல்கர் என்ற வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் அசோக் சவானுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார். ஒரு முன்னணி மராட்டிய நாளிதழில் அசோக் பர்வா என்ற அசோக் சவான் பற்றிய ஒரு பிரத்யேக இணைப்பு இதழை வெளியிடுவதற்கு அசோக் சவான் செலவழித்த பணம் குறித்த கணக்கை தேர்தல் ஆணையத்திடமிருந்து அவர் மறைப்பதாக மாதவ் கின்ஹல்கர் குற்றஞ்சாட்டியிருந்தார். ஆனால் அந்த பத்திரிகை இணைப்புக்கு எந்த பணமும் தான் அளிக்கவில்லை என்று கூறி அந்த குற்றச்சாட்டுகளை அசோக் சவான் மறுத்து வருகிறார். தேர்தல் ஆணையம் இந்த விசாரணையை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு ஒன்றை தொடுத்தார். அந்த மனு தில்லி உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடியானதை அடுத்து 2011 நவம்பர் மாதம் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார். தற்போது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தேர்தல் ஆணையம் 45 நாட்களுக்குள் தினசரி விசாரணை நடத்தி அது தொடர்பிலான அறிக்கையை தமக்கு சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது.
இதனிடையே இந்தியாவில் உள்ள 41 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழக மானியக் குழு ஆய்வு செய்து அவற்றின் தரம், உட்கட்டமைப்பு போன்ற விஷயங்கள் தொடர்பில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. உட்கட்டமைப்பு வசதி இல்லாததால் 41 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம் ரத்தானதை அடுத்து அவை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. அந்த மனுவின் விசாரணையின்பொழுது இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த 41 பல்கலைக்கழகங்களில் 17 பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் உள்ளன என்பது குறிப்பிடத்தகுந்தது. இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு அடுத்த திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியும் அடங்கும். அங்குள்ள தேர்தல் களம் குறித்து இன்று அங்கு சென்றடைந்துள்ள நமது தமிழக செய்தியாளர் முரளிதரனிடம் சற்று முன்னர் கேட்டேன்.
வாரணாசியில வெயில் எப்படி உச்சகட்டத்துல இருக்கும், அதே மாதிரிதான் பிரச்சாரமும் உச்சகட்டத்துல இருக்குன்னு சொல்லலாம். நான் இன்று மதியம் வந்து விமானத்துல வந்து இறங்கினேன். இங்கு தங்குவதற்கு ஒரு ஹோட்டலை தேடி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அலைய வேண்டியிருந்தது. அப்படியாக இங்க இருக்கும் அனைத்து ஹோட்டல்களுமே முழுமையாக எல்லாரும் தங்கி இருக்காங்க. பிரச்சாரத்திற்காக வந்தவர்கள் இந்தியா முழுவதும் இருந்து, இதனால அந்த ஊரே வந்து ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடங்கள்லயும் இருந்தும் பிரச்சாரம் முடிஞ்சதுனால அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இடத்துல பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்களும் இங்கு வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோக்கள், சிறிய வண்டிகள், ரிக்ஷாக்கள் என என்னென்ன வாகனங்கள் இருக்கோ அனைத்துலயுமே அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல போனா படகுல கூட போய் இந்த படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்கவங்ககிட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்றது, அந்த படகுல பயணம் நோட்டீஸ் கொடுக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படியாக ஒவ்வொரு பக்கமும் தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி தங்களுடைய பிரச்சாரத்தை உச்சகட்டத்தில் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதற்காக தொண்டர்கள் இந்தியா முழுவதும் வந்து வாரணாசியில குவிஞ்சிருக்காங்க. ஆகவே நகரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நெருக்கடியான ஒரு நகரம் இன்னும் ஒரு நெருக்கடியான ஒரு விழாக்கோலம் பூண்ட சூழலில் இருக்கிறது.
அந்த தொகுதிக்கான தேர்தலை பொறுத்தவரை இப்ப நீங்க அங்க போய் பார்த்து மக்களை சந்தித்தவரை வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரியுதா?
அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி போட்டியிடுறதால அவர் ஒரு வலுவான வேட்பாளர், இந்தியா முழுவதுமே மிக மிக வலுவான வேட்பாளராக பார்க்கப்படுபவர். அவர் இங்கு போட்டியிடுகிறார் அப்படிங்கிற பட்சத்துல பலரும் நரேந்திர மோடியை பற்றி பேசுவதை பார்க்க முடிகிறது. அவரை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுகிறார். அவரும் கடுமையான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கார். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விழுகக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு கட்சிகளும் இங்க போட்டியிடுகின்றன. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எம்எல்ஏவான அஜய் ராய் போட்டியிடுகிறார். அதே போல சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் கைலாஷ் நாத் சௌராசியா என்பவர் போட்டியிடுகிறார். பகுஜன் சமாஜ் கட்சியும் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. ஆகவே மோடிக்கு எதிராக விழுகக்கூடிய வாக்குகள் என்பது 4 பிரிவுகளாக பிரிந்து விடக்கூடிய நிலை தற்போது இந்த தொகுதியில நிலவுது. ஆகவே நரேந்திர மோடியை பொறுத்தவரை நரேந்திர மோடி இங்கு போட்டியிடுகிறார் என்பதாலேயே வாரணாசியின் மக்கள் சிலர் போடக்கூடிய வாக்குகள் அனைத்துமே அவருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் தற்போது அவருக்கு இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை இஸ்லாமியரின் வாக்குகளை அவர் அதிகமாக கவர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சமாஜ்வாதி கட்சி கூட, பகுஜன் சமாஜ் கட்சி போன்றவை எல்லாம் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கு வந்து போட்டியிடுவதால் இஸ்லாமியர்களின் வாக்குகள் சிதறும் என்று முதலில் அச்சம் தெரிவித்திருந்தனர். அந்த நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு 18% இஸ்லாமியர்கள் இங்கு வசிக்கிறார்கள். இந்த வாக்குகள் இந்த கட்சிகளுக்குள் சிதறி போகும் சூழல் தற்போது நிலவுகிறது. ஆகவே நரேந்திர மோடியை பொறுத்தவரைக்கும் மிக மிக ஒரு வலுவான ஒரு நிலையிலிருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இப்ப கட்சிகளுடைய பிரச்சாரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாரணாசியினுடைய மக்கள் இந்த தேர்தல் எப்படி பாக்குறாங்க?
அதாவது வாரணாசியோட மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து அங்க இருக்கும் சிறு சிறு கடைகள் அவங்க எப்படி அணுகிறாங்கிறத வச்சே முடிவு பண்ணலாம். ஏன்னா வாரணாசி முழுக்கவே எல்லா தெருவோரங்கள்லயும் கடைகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பல ஊர்களில் இருந்து மக்கள் வருவதால் அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான பானங்கள் போன்றவற்றை விற்கக்கூடிய கடைகள் எல்லா தெருவோரங்களையும் விற்குது. இந்த கடைகள் எல்லாம் போய் நின்னாலே போதும் அவங்க எல்லாரும் மோடியை பற்றியும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றியும் அந்த பிரச்சாரங்களை பற்றியும் தொடர்ந்து பேசுறத வந்து நம்ம இங்க கேட்க முடிகிறது. சமாஜ்வாதி கட்சியை பார்த்தால் ஹோர்டிங், எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய ஹோர்டிங்கை வச்சிருக்காங்க. அப்புறம் சுவர்கள் முழுக்க விளம்பரங்கள். இதாகவே தேர்தல் இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில், பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டி இருக்கும் நிலையில், நகரம் முழுவதுமே அரசியலுக்குள்ள இருக்கு. அந்த அரசியலை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு வாக்களிப்பது, யார் வரலாம் என்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது என்பது மாதிரியான சூழல் தான் தற்போது வாரணாசியில் நிலவுகிறது. வாரணாசியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இன்று வந்து இறங்கி தற்போது வரை நான் பார்த்த வரைக்கும் எங்கும் அரசியல், எதிலும் அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம இங்க இந்த தெருக்கல்ல செல்லும் போது எல்லா இடங்களிலுமே பார்க்க முடிகிறது.
தற்பொழுது வாரணாசியில் இருக்கும் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். நேயர்களே, நீங்கள் உங்கள் கருத்துக்களை bbctamil.com எனும் இணையதளம் மூலமாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.